الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن الأعز منها الأذل ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون وقال النبي صلى الله عليه وسلم المؤمن من أمنه الناس على دمائهم وأموالهم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருணுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான தூய்மையான அர்த்தமுள்ள மார்க்கத்தை தந்திருக்கிறான். அவனால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கத்துடைய அர்த்தமே ஒரு வித்தியாசமான அர்த்தம். உலகத்திலுள்ள அநேகமான மதங்கள் மார்க்கங்கள் யாருடைய ஏதாவது ஒரு நபருடைய ஒரு ஊருடைய ஒரு கோத்திரத்துடைய பெயரை தான் பிரதிபலிக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம் என்றாலே சாந்தி சமாதானம் அமைதி என்ற பொருளை உள்ளடக்கி இருக்கின்றது. அது யாருடைய பெயரையும் எவருடைய பெயரையும் எந்த ஊருடைய பெயரையும் எந்த நாட்டுடைய எந்த கோத்திரத்துடைய பெயரையும் உள்ளடங்காது, உள்வாங்காது. ஒரு பொதுவான ஒரு கருத்து சாந்தி சமாதானம் அமைதி. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருநாமங்களில் ஒன்றும் தான் அஸ்ஸலாம். அந்த அஸ்ஸலாம் என்பதும் அதுவும் சாந்தி சமாதானம். அவனுடைய எட்டு சுவர்க்கங்களில் ஒரு சுவர்க்கத்திற்குரிய பெயரும் தாருஸ்ஸலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அழைப்பும் வல்லாஹு யத்உ இலா தாரிஸ்ஸலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் அழைப்பதெல்லாம் தாருஸ்ஸலாமின் பக்கம், அமைதியின் பக்கம், சாந்தியின் பக்கம், சமாதானத்தின் பக்கம். ஏன்? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் விரும்புவது சாந்தியை தான், சமாதானத்தை தான், அமைதியை தான். அதனால தான் முழு உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை சந்திக்கும் பொழுதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அஸ்ஸலாம் என்பது தான். முஸ்லிம்கள் அல்லாத மாற்று மதத்தவர்கள் காலையில் ஒன்றை சொன்னால் அது மாலையில் பொருந்தாது, மாலையில் ஒன்றை சொன்னால் அது காலையில் பொருந்தாது. இலங்கையிலிருந்து ஒருவர் போன் பண்ணுகின்றார் அமெரிக்காவிலே உள்ளவருக்கு. இவர் இங்கே இருந்து குட் மார்னிங் என்றால் அவர் அங்கே இரவிலே இருப்பார். அவர் இரவிலே குட் நைட் என்றால் இவர் இங்கே காலையிலே இருப்பார். பொருந்தாது. ஆனால் முழு உலகத்திலே உள்ளவர்கள் எங்கு எந்த நேரத்தில் எங்கு சந்தித்தாலும் அஸ்ஸலாம் என்றால் எல்லா நேரத்திற்கும் பொருந்தும், எல்லா மக்களுக்கும் பொருந்தும், எல்லா இடத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அழகான வார்த்தையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான். நாளைய கயாம நாள்ல அல்லாஹுவை பயப்படக்கூடிய நல்லவர்கள் சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து வரப்படுவார்கள். அவர்களை அழைத்து வரக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையும் இந்த சலாம் என்ற வார்த்தை. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام. அல்லாஹுவை பயந்தவர்கள் சுவர்க்கத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படுவார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னாலே அந்த சுவர்க்கத்துடைய கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். வந்தவுடன் அந்த சுவர்க்கத்துடைய அதிபதிகள் இவர்களை கண்டவுடன் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக. சுவர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விட்டால் இந்த சலாம் என்ற வார்த்தையை தவிர வேற எந்த ஒன்றையும் கேட்க மாட்டார்கள் அவர்கள். لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما. அங்கே வீணான வார்த்தை, பாவமான வார்த்தை, எந்த ஒரு வார்த்தையையும் கேட்க மாட்டார்கள் சலாம் என்ற வார்த்தையை தவிர என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறங்குகின்றார்கள். تنزل الملائكه والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر. அந்த முழு இரவும் சாந்தியானதாக இருக்கும், ஃபஜ்ர் உதயமாகின்ற வரைக்கும் சமாதானமாக இருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வாறு நாம் பார்த்தோம் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சமாதானத்தை விரும்புகின்றான், அமைதியை விரும்புகின்றான், இந்த உலகத்திலும் விரும்புகின்றான், ஆசிராவிலேயும் விரும்புகின்றான், சுவர்க்கத்திலேயும் விரும்புகின்றான். இதற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய, இதற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த நிகழ்வையும் அல்லாஹ் விரும்பியதும் இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதும் இல்லை. இதற்கு மாற்றமான எந்த ஒரு நிகழ்ச்சியையும் நபி அவர்கள் உற்சாகப்படுத்தியதும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால அந்த மக்களுடன் 23 வருடம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றார்கள். இதை பார்த்து சகிக்க முடியாமல் அந்த யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முனாஃபிக்கீன்களாக இருக்கலாம், எத்தனையோ வகைகளில் இவர்களுக்கு வழி சண்டைக்கு இழுத்தார்கள். இவர்களை வீணான வம்புகளுக்கு இவர்களை இழுத்தார்கள். நபி அவர்களையும் இழுத்தார்கள், நபி தோழர்களையும் இழுத்தார்கள், முழு ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பல வழிகளில் இழுத்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டு விடக்கூடாது, குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது, வீணான பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பல சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் அமைதியாக இருந்திருக்கின்றார். வெளிப்படையாக பார்த்தோம் என்றால் 100% நபி அவர்களின் பக்கம் ஹக்கு இருந்திருக்கும், நபி தோழர்களின் பக்கம் ஹக்கு இருந்திருக்கும். ஆனால் பிரச்சனைகள் அது பெரிதாகிவிடக் கூடாது என்பதற்காக நபி அவர்கள் விட்டுக் கொடுத்திருக்கின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி அவர்களை சந்திப்பதற்கு சில யூதர்கள் வருகின்றார்கள். நபியுடைய வீட்டு வாசலுக்கு வந்து நபி அவர்களுக்கு பொதுவாக சலாம் சொல்வார்கள், எல்லோரும் அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த யூதர்கள் வந்தவர்கள் வந்த வேகத்தில் அஸ்ஸலாம் என்பதற்கு பகரமாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறி வருகின்றார்கள். சலாம் என்றால் உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக, அந்த லாமை விட்டு விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சாபம் உண்டாவதாக, உங்களுக்கு நாசம் உண்டாவதாக, உங்களுக்கு கேடு உண்டாவதாக என்று கூறிவிடுகின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே பாணியில வஅலைக்கும் அவர்கள்தான் சொல்லிவிட்டார்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்த ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு இளம் வயது பெண், அவர்களால் இந்த வார்த்தையை கேட்டு சகிக்க முடியவில்லை, அவர்களால் பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை. சொன்னார்கள், அனைக்கும் அண்ணா, உங்களுக்கு சாபமும் கேடும் உண்டாவதாக, உங்களுக்கு நாசம் உண்டாவதாக, என்னுடைய நபியை பார்த்தா நாசம் உண்டாவதாக, கேடு உண்டாவதாக என்று சொல்றீங்க, உங்களுக்கு நாசமும் கேடும் உண்டாவதாக என்று சொன்ன நேரத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்து கொள்கின்றார்கள், தன்னுடைய வீட்டுக்கு வந்து எவ்வளவு தைரியமாக, எவ்வளவு துணிச்சலாக, இந்த யூதர்கள் எனக்கு எதிராக இவ்வாறு செயல்படுகின்றார்கள், அதனால சஹாபாக்களை ஒன்று கூட்டி இவர்களை அடியுங்க, இவர்களை பிடியுங்க, இவர்களுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுங்கண்டா சொன்னாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட கூறுகின்றார்கள், யா ஆயிஷா அலைக்கி பிர்ரிஃப், ஆயிஷா என்ன நீங்க இவ்வளவு வேகமா பேசுறீங்க, நீங்க மிருதுவா கையாளுங்க, நீங்க சொட்டா நடந்து கொள்ளுங்க, ஏன் இவ்வளவு வேகமா பேசுறீங்க? ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அலம் தஸ்மா மா யகூலூன், அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நீங்க கேட்கலையா, உங்களோட காதுக்கு விழலையா? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ஆயிஷா அலம் தஸ்மை மா குல்து லஹும், நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்று உங்களுக்கு விளங்கலையா? உங்களுக்கு நன்றாக தெரியும், அவர்கள் எனக்கு ஏதாவது பாதகமாக சொன்னால் பழிக்காது, நான் அவர்களுக்கு ஏதாவது சொன்னால் பழிக்கும் என்று உங்களுக்கு தெரியும் தானே என்று நபி அவர்கள் சூசகமாக பதில் சொல்லி அமைதியாக ஆகிவிட்டார்கள். அந்த பயங்கரமான கட்டத்தில் கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை தான் கண்டித்தார்கள், தண்டித்தார்களே தவிர அந்த வந்த யூதர்களுக்கு எதிராக நபி அவர்கள் நடவடிக்கை எடுக்கல. சஹாபாக்களை கூப்பிட்டு அவர்களை அழைத்து பாருங்க, இவர்களுக்கு எவ்வளவு தைரியம், இவர்களுக்கு எவ்வளவு வீரம், என்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்து என்னை இந்த அளவுக்கு எதிர்ப்பார்கள் என்று சொல்லி நபி அவர்கள் அவர்களுக்கு எதிராக ஏதாவது செய்தார்களா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஏன் உலகத்தில் குழப்பங்களை விளைவிக்க கூடாது? குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டால் அதனால வீணாக பறிபோவது நம்முடைய புனிதமான உயிர்களும் நம்முடைய பொறுமதியான பொருள்களும் தான். கடந்த காலங்களுடைய அனுபவங்கள் நமக்கு தெரியும், கடந்த காலங்களில் நம்முடைய நாட்டிலே ஏற்பட்ட சில சின்ன சின்ன பிரச்சனைகளை காரணமாக வைத்து அதன் மூலம் ஏற்பட்ட விபரீதங்கள் யாருக்கு, அதன் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் யாருக்கு, அதன் மூலம் ஏற்பட்ட பொருள் பாதிப்பு யாருக்கு? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க கூடிய எந்த வகையான செயலையும் உற்சாகப்படுத்தியதில்லை. ஒரு முஸ்லிமுடைய பண்பு என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமின் மன் அமினஹு அன்னாஸு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம். உண்மையான முஃமின் யாரு? உண்மையான முஃமின் யார்? மற்ற மனிதர்கள் அவர்களுடைய உயிருக்கும் அவர்களுடைய பொருளுக்கும் யாரை விட்டும் எந்த வகையான பயமும் இல்லாமல் இருந்தால் இவர் தான் உண்மையான மூமின். உதாரணமாக ஒரு முஸ்லிமான மனிதரிடம் இருந்து மற்றவர் பயப்படுகின்றார், இவர் என்னை அடிப்பாரோ, இவர் என்னை கொல்லி விடுவாரோ, இவர் என்னுடைய பொருளை அபகரித்து விடுவாரோ என்று பயந்தால் அவர் உண்மையான மூமின் அல்ல. நபியுடைய ஹதீஸ் என்ன? அல் முஃமின் மன் அமினஹும் நாஸு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம். உண்மையான மூமின் மன் அமினஹும் நாஸ், அந்நாஸ் என்றால் அங்கே பொதுவாக முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் அல்லாத பொதுமக்கள். இன்று நாம் பார்க்கலாம் முழு உலகத்தில் சில மக்களுக்கு எதிராக, முஸ்லிம் அல்லாத சில மக்களுக்கு எதிராக இஸ்லாமிய பெயரை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அநியாயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சில விடயங்களை எங்களுக்கு பகிரங்கமாக சொல்லவும் முடியாது,
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு பயங்கரமாக எச்சரிக்கின்றான் என்றால், இன்னமா ஜஸா உல்லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு வ யஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதன் அல்லாஹ்வுடனும் அவனுடைய ரசூலுடனும் யுத்தம் செய்கின்றார்களோ, போர் புரிகின்றார்களோ, பூமியில எவர்கள் குழப்பங்களை பண்ணுகின்றார்களோ, பூமியில எவர்கள் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணிக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்குரிய தண்டனை என்ன? அவர்களுடைய வலது கை இடது கால், அல்லது இடது கை வலது கால், ஐயுகத்தின் முதலாவது அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும், அல்லது அவர்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும், அல்லது அவர்களுடைய கைகளும் கால்களும் மாறி மாறி வெட்டப்பட வேண்டும், அவர்கள் வாழக்கூடிய ஊரிலிருந்து நாட்டிலிருந்து அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். இது பூமியில அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கேவலமும் அவமானமும், ஆகிறாவில் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பூமியில குழப்பம், பூமியில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்குரிய தண்டனைகள் சாதாரணமான தண்டனைகள் இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டத்திலேயும் மாற்று மத சமூகங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது என்பதில் நபி அவர்கள் ரொம்பவும் கவனமாக கரிசனையாக இருந்தார்கள். சில நேரங்களில் நூற்றுக்கு நூறு நாம் சரியானதில் இருப்போம், அவர்கள் பிழையை செய்திருப்பார்கள், இருந்தாலும் பிரச்சனையை பயந்து நபி அவர்கள் விட்டிருக்கின்றார்கள். இதற்கு நபியுடைய காலத்தில் நடந்த பல வரலாற்று சம்பவங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது. யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முனாஃபிக்கீன்களாக இருக்கலாம், ஹைபரில் வைத்து ஒரு யுத்தம் நடக்குகின்றது. அந்த யுத்தத்தில் ஒரு யூத பெண்மணி நபி அவர்களுக்கு விருந்து கொடுக்குகின்றார். நாங்க கேட்கலாம், அந்த யூத பெண்மணி கொடுத்த விருந்துக்கு எங்கட தலைவர் போகணுமா? ஆனா நபி அவர்களும் போகின்றார்கள், அந்த விருந்தில கலந்தும் கொள்கின்றார்கள். சும்மா வெறும் போய் தலையை காட்டிட்டு வரல, அந்த விருந்தை சாப்பிடவும் செய்கின்றார்கள். இமாம் தாரகுத்தினி என்று நினைக்கின்றேன், அவர்களுடைய ஒரு ரிவாயத்தில் வருகின்றது, ஒரு ரிவாயத்தில் வருகின்றது, எந்த அளவுக்கு அந்த மாமிச துண்டு பேசியதாக ஒரு ரிவாயத்தில் வருகின்றது. நபி அவர்கள் எடுத்து சாப்பிட போகின்றார்கள், அந்த நேரத்தில் அந்த மாமிச துண்டு பேசுகின்றது, என்னிலே நஞ்சு ஊட்டப்பட்டிருக்கிறது, ஆற்றுடைய முன்னங்கால் பேசுகின்றது, என் மீது நஞ்சு ஊட்டப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டார்கள், அதோடு நபி அவர்கள் தன்னுடைய கையை எடுத்து விடுகின்றார்கள். புகாரியில ஒரு நீளமான ரிவாயத், அந்த மாமிஷம் பேசிய ரிவாயத் புகாரியில இல்ல, வேறு ரிவாயத்துகள் வருகின்றது, ஒரு நீளமான ரிவாயத்துல வருகின்றது. இப்பொழுது நபி அவர்கள் இந்த யூதர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து, நீங்க யாராவது இந்த மாதிரி செய்தீங்களா என்று கேட்க அவர்கள் உண்மையை ஒத்துக்கொள்கின்றார்கள். ஒரு யூத பெண்மணி நபி அவர்களுக்கு விருந்தை கொடுத்து, அந்த விருந்தின் மூலமாக நபி அவர்கள் நஞ்சூட்டப்பட்ட உணவு கொடுக்கப்பட்டு நபி அவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டுகின்றார்கள். இவ்வாறு பயங்கரமான ஒரு வேலையை செய்த அந்த பெண்ணை கூட நபி அவர்கள் உடனடியா பழி வாங்கும்படி சஹாபாக்களுக்கு கூறல. எங்கட சில வேலை, எங்கட ஃபீலிங், எங்கட சிந்தனாண்டா என்ன சொல்லி இருக்கும், அவரை செஞ்சு இவரை செஞ்சு எங்கட தலைவரையே ஒட்டுமொத்தமா இல்லாமலாக்க வந்துட்டாங்களா? இதுக்கு பின்னால் எங்களால பார்க்க இயலுமா? இதுக்கு பின்னால் எங்களுக்கு விட்டு கொடுக்க இயலுமா? எங்கட நபி போன அதுக்கு பின்னால நாங்க இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபியின் மீது இருக்கிற அந்த உண்மையான மஹப்பத்தை நாங்க எல்லோருமே அப்படித்தான் சொல்லுவோம். எங்களுடைய நபி அவர்கள் போனா அதற்கு பின்னால நாங்க இருந்து தான் என்ன? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த கட்டத்துல கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பழிக்கு பழி வாங்கணும், அந்த பெண்ணை கொலை செய்யணும் என்று சஹாபாக்கள்கிட்ட சொல்லவும் இல்ல. சில நேரங்களில் அந்த பெண்ணுடைய பெயரை கூட சொல்லி கொடுக்கவும் இல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை வரும் என்பதனால நபி அவர்கள் அந்த விடயத்தை அப்படியே விட்டு விடுகின்றார்கள். இன்னும் ஒரு கட்டத்தில் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். வார வழியில முனாஃபிகீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் அவன் ஒரு மிக பயங்கரமான ஒரு வார்த்தையே சொல்லிவிடுகின்றான். அவன் என்ன கூறுகின்றான் என்றால், நாம் மதீனாவுக்கு வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாங்க கேவலமான முஸ்லிம்களை மதீனாவிலிருந்து வெளியாக்கி விடுவோம். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் கேவலமானவர்கள், ஒட்டுமொத்த முனாஃபிக்கீன்கள் கண்ணியமானவர்கள். அவன் என்ன கூறுகின்றான் என்றால், நாம் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாங்க கேவலமான முஸ்லிம்களை மதீனாவிலிருந்து வெளியாக்கி விடுவோம் என்று கூறி விடுகின்றான். இந்த செய்தியை ஒரு சஹாபியும் கேட்டு விடுகின்றார். அவர் உடனடியா நபீரத்தில் வந்து இந்த விடயத்தை சொல்லி விடுகின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல்ட்ட கூப்பிட்டு கேட்கின்றார்கள். அவன் உடனடியாக மறுத்து விடுகின்றான், நான் அவ்வாறு சொல்லல்ல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் வஹியை இறக்கி விடுகின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹியில ஆயத்தை இறக்கி விடுகின்றான். முனாஃபிக்கீன்களுடைய தலைவன் இவ்வாறு சொல்லிவிட்டதாக சூரத்துல் முனாஃபிக்கீன் என்ற சூராவுல யகூலூனா லைர் ரஜஅனா இலல் மதீனத்தி லைஹ்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல். அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாங்க கேவலமானவர்களை வெளியாக்கி விடுவோம் என்று சொன்னதாக குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விடுகின்றான். எந்த அளவுக்குண்டா குர்ஆன்ல இன்னும் ஒரு ஆயத்தை வந்திருக்கின்றது. ஏற்கனவே இறங்கிய ஆயத், யா அய்யுஹன் நபியு ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகீன வஹுலுத் அலைஹிம் வமாவாஹும் ஜஹன்னம். நாயகமே நீங்க காஃபிர்களோடு ஜிஹாத் செய்யுங்க, முனாஃபிகீன்களோடு ஜிஹாத் செய்யுங்க, அவர்களுடன் கடினமாக நடந்து கொள்ளுங்க என்று ஆயத் இறங்கி இருந்தும் கூட குர்ஆன்ல ஆயத் இறங்குது. இந்த முனாஃபிகீன்களுடைய தலைவன் இவ்வாறு சொன்னதாக அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் அவர் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அவருக்கும் இந்த செய்தி கேள்விப்பட்டு விடுகின்றது. அவர் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்கின்றான், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை சொன்ன விடயம் அது உண்மையாகி விட்டது, அதை ஆதாரப்படுத்தி குர்ஆனுடைய ஆயத்தும் இறங்கிவிட்டது, அதனால் என்னுடைய தந்தையை கொலை செய்ய நீங்க உத்தரவிட்டு வேறு யாராவது வந்து என்னுடைய வாப்பாவை கொலை செய்தா அது எனக்கு சரியில்லை, அதனால நீங்க எனக்கு அனுமதித்தாங்க, என்னுடைய தந்தையை நானே கொலை செய்து விட்டு வருகின்றேன் என்று அவருடைய மகனே வந்து நபியிடத்தில் அனுமதி கேட்கின்றார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் அனுமதி கேட்டும் கூட சொன்னாங்க, இல்ல உங்களோட வாப்பாவை கொலை செய்ய நான் உங்களுக்கு அனுமதி தரமாட்டேன். நான் உங்களோட வாப்பாவை கொலை செய்ய அனுமதி தந்தா மக்கள் என்ன பேசுவாங்க? முஹம்மத் யக்துலு அஸ்ஹாபஹு ஃபஇன்ன முஹம்மதன் யக்துலு அஸ்ஹாபஹு, முஹம்மத் அவருடைய தோழர்களையே இப்ப கொலை செய்ய ஆரம்பித்துட்டாரு, இதுவரைக்கும் காஃபிர்களை தான் கொண்டு கொண்டிருந்தாரு, என்ற முனாஃபிகீன்கள் முஸ்லிம்களுடைய போர்வையில தான் இருக்கின்றார்கள், அதனால முஹம்மத் இப்பொழுது முஸ்லிம்களையே கொலை செய்ய ஆரம்பித்தார் என்று பேச ஆரம்பிப்பாங்க, அதனால் உங்களுடைய வாப்பாவை கொலை செய்ய கூட நான் அனுமதி தர மாட்டேன் என்று மறுத்து விடுகின்றார்கள். எந்த அளவுக்கு சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது என்றா, ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் தங்க வேண்டிய ஒரு கட்டம் வருது, ஆனா தங்கினா சஹாபாக்கள் அப்படி வாய்க்கு வாய் இந்த பேச்சு போய் இது காட்டு தீ மாதிரி பரவிவிடும், அதனால தங்க வேண்டிய கட்டம் வந்தும் கொஞ்ச நேரம் சஹாபாக்களை நடக்க விட்டார்கள். ஏன் தங்கின இந்த பேச்சு ரொம்ப வேகமா பரவி அங்கே ஒரு ஃபித்னா குழப்பம் ஏற்படும் என்பதனால அங்கே தங்குவதை கூட அன்றைய தினம் நபி அவர்கள் பின்தள்ளி போட்டு விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் கேவலமானவர்கள் என்று சொன்ன இந்த முனாஃபிகீன்களுடைய தலைவன் அவன் சொன்னதை ஆதாரமாக உண்மைப்படுத்தி குர்ஆனுடைய ஆயத் இறங்கியும் கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு எதிராக ஏதாவது செய்தார்களா? அவனை கொலை செய்ய சஹாபாக்களுக்கு உத்தரவு போட்டார்களா? அவனுடைய மகன் வந்து அனுமதி கேட்டும் கூட நபி அவர்கள் கொடுத்தார்களா? அதை விட ஒருபடி மேல் ஏறி கடைசியில் அவன் வஃபாத்தாகி விடுகின்றான். அவன் மரணிக்கிற நேரத்தில் அவன் வசிய செய்து செல்கின்றான் தன்னுடைய மகன்ட. நான் இறந்துட்டேன்டா, நீ நபியிடத்துல போய் அவருடைய ஜுப்பாவை வாங்கி என்ன கஃபன் செய்யணும், அவரை வந்து என்னுடைய ஜனாசாவை தொழுக வைக்க சொல்லணும் என்று வசிய செய்து விட்டு அவன் மரணித்து விடுகின்றான். அதே செய்தியை அவருடைய மகன் வந்து ரசூலுல்லாஹிட்ட சொன்னவுடன் நபி அவர்கள் தன்னுடைய ஜுப்பாவை கலட்டி கொடுக்கின்றார்கள், உங்களோட பாப்பாவை நீங்க கஃபன் செய்யுங்க. இப்பொழுது நபி அவர்கள் அவனுடைய ஜனாசாவை துளுவிப்பதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்றார்கள். புகாரியில வரக்கூடிய ரிவாயத், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இவனுக்கா நீங்க தொழுவிக்க போறீங்க? கடந்த காலங்களில் இவன் இப்படி இப்படி எல்லாம் எங்களுக்கு அநியாயம் செய்தான், இப்படி இப்படி எல்லாம் எங்களுக்கு துன்பங்களை செய்தான், முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகங்களை செய்தான், இவனுக்கா நீங்க தெரிவிக்க போறீங்க யா ரசூலல்லாஹ்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் என்னுடைய கையை விடுங்க. நபி அவர்கள் நேராக செல்கின்றார்கள். அங்கே சென்றால் நபி அவர்கள் வருவது கொஞ்சம் தாமதமாக ஆகி அவனுடைய ஜனாசாவை கபருக்குள்ளே இறக்கி விட்டார்கள். நபி அவர்கள் மீண்டும் அங்கே சென்று அவனுடைய கபருக்குள்ளே இருந்து அவனுடைய அந்த உடலை வெளியிலே எடுத்து தன்னுடைய உமிழ் நீரை அவனுடைய மார்பகத்திலே கொஞ்சம் தடவி விட்டு மீண்டும் நபி அவர்கள் அவனுக்காக தொழுக வைத்து அவனை அடக்கி விடுகின்றார்கள். இப்பொழுது குர்ஆனுடைய அவருக்கு நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவனுடைய கபருக்கு பக்கத்தில் நீங்க நிற்கவும் கூடாது என்று ஆயத் இறங்குகின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இப்பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து விட்டது, இதற்கு பின்னால நான் அவர்களில் யாருக்கும் தொழுவிக்கவும் மாட்டேன், அவருடைய கபருக்கு பக்கத்தில் நான் நிற்கவும் மாட்டேன், ஆனால் அவர்களுக்காக நான் அல்லாஹிடத்தில் இஸ்திக்பார் மாத்திரம் செய்வேன், நான் இஸ்திக்பார் செய்வேன், அல்லாஹ் நாடினா அவர்களை மன்னிக்கட்டும். இப்பொழுது மீண்டும் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான், சபா உன் அலைஹிம் அஸ்தக்ஃபர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் சபஈன மர்ரதன் ஃபலன் யக்ஃபிர் அல்லாஹு லஹும். நீங்க அவர்களுக்கு இஸ்திக்பார் செய்வது சரி, இஸ்திக்பார் செய்யாமல் இருப்பதும் சரி, அவர்களுக்கு நீங்கள் 70 முறை இஸ்திக்பார் செய்தாலும் சரி, அவர்களை நாம் மன்னிக்க போவதில்லை என்று ஆயத் இறங்குகின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், 70 முறைக்கு மேல் நான் இஸ்திக்பார் செய்து அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று இருந்தால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீதான பெரியார்களே, சகோதரர்களே, சில வேளை எங்களுக்கு நினைக்கலாம், ஏன் இந்த அளவுக்கு நபி அவங்க பணிஞ்சாங்க, இவர்களுக்காக வேண்டி ஏன் நபி அவங்க இவ்வளவு பணியோனும்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதுல பல அர்த்தங்கள் இருக்குது. நபி அவர்கள் பணிந்தனுடைய காரணம் என்ன? பின்னால வாரவர்களுக்கு அவரு ஹிதாயத் கிடைக்கணும், அவர்களாவது நல்லவர்களாக மாறணும், அவர்களுக்கு தௌபா கிடைக்கணும், அவர்கள் திருந்தோனும், இவர்களுடைய சந்ததிகள் நல்லவர்களா மாறணும், அவர்களுடன் நபி அவர்கள் கடினமா நடந்திருந்தா அவர்களுடைய சந்ததிகள் அதைவிட மோசமாக நடந்திருப்பார்கள். அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அவர்களுடன் விட்டு கொடுப்புடன் நடந்ததனால தான் அந்த முஷ்ரிக்கீன்கள் பலர், அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா அவரும் சஹாபியாக மாறுகின்றார், அபூ சுஃபியான் அவரும் சஹாபியாக மாறுகின்றார், காலித் பின் வலீத் அவரும் சஹாபியாக மாறுகின்றார், அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா அந்த பெண்ணும் சஹாபியாக மாறுகின்றார். ஏன்? நபி அவர்கள் இந்த அளவுக்கு விட்டு கொடுப்புடன் நடந்ததின் மூலமாக அந்த பயங்கரமான குஃபுர்ல ஷிர்க்ல ஊறி இருந்தவர்கள் கூட இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நான் எதை சொல்ல வருகின்றேன் என்றால் நம்முடைய நாட்டுடைய நிலைமையும் நம்ம எல்லோருக்கும் தெரியும். சமீப காலமாக நம்முடைய நாட்டிலே வாழக்கூடிய ஒரு சிலர் நூற்றில் ஒரு இரண்டு மூன்று ஒரு ஐந்து வீதமான மக்கள் இருப்பார்கள். எங்களை பற்றி தவறான குற்றச்சாட்டுகள், எங்களை பற்றி தவறான கருத்துகள், இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் ஆங்காங்கே ரொம்ப வேகமாக பரத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது அவர்களுக்கு இஸ்லாத்தை விளங்க வைப்பது எவ்வாறு? நாம் நம்முடைய அஹ்லாக்கால விளங்க வைக்கணும், நம்முடைய குணங்களால விளங்க வைக்கணும், நம்முடைய நடத்தைகளால விளங்க வைக்கணும், நம்முடைய பண்புகளால விளங்க வைக்க வேணும். மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, சில நேரங்களில் சில விஷமிகள், தெரியாதனமா உள்ளவர்கள் அல்லது சில அறியாதவர்கள் சில நேரங்களில் மோட்டுத்தனமாக நடந்து கொள்வார்கள். சில சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி பெரிய பெரிய சண்டைகளை, சச்சரவுகளை, குழப்பங்களை இழுத்து விடுவார்கள். வேண்டுமென்றே சண்டைகளை, வழிச்சண்டைக்கு நம்மை இழுத்து விடுவார்கள். அந்த நேரங்களில் நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஏன் அவர்களுக்கு தவறான மெசேஜ், அவர்களுக்கு தவறான செய்தி போயிருக்குது. அந்த செய்திகள் தவறு, அந்த செய்திகள் பில, அதில் உண்மை இல்லை என்பதை நாங்க அவர்களுடன் நெருங்கி பழகணும். அவர்கள் உள்ள முக்கியஸ்தர்கள், அவர்கள் உள்ள படித்த மக்கள், அவர்கள் உள்ள மத குருமார்கள், அவர்களில் மதிக்கப்படக்கூடிய சமூகத்தில் உள்ள முக்கியமானவர்களுடன் நாங்க பழகணும், நாங்க நெருங்கணும், அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கணும், அவர்களுக்கு ஹதியாக்களை கொடுக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எந்த அளவுக்கு அவர்களுடன் நாங்க நெருங்கி அவர்களுடன் நாம் உறவை வளர்த்துக் கொள்வோமோ அந்த அளவுக்குத்தான் அவர்கள் நம்முடைய இஸ்லாத்தை விளங்கலாம். இதற்கு மாற்றமாக நாங்க மாற்றமான அடிப்படையில உங்களால முடியும் என்றா எங்களாலே முடியும், உங்களுக்கு செய்யலும் என்றா எங்களுக்கும் செய்யலும் என்ற அடிப்படையில போனோம் என்றா வீணா பறி போறது நம்முடைய உயிர்கள், வீணா பறி போடுறது நம்முடைய வீணான சொத்துக்களும் செல்வங்களும். இது கடந்த காலங்களுடைய அனுபவங்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால மாட்டு மதத்தவர்களுடன் நாங்கள் நெருக்கமான உறவை வளர்க்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால இக்கிட்டத்தட்ட இவர்கள் மெஜோரிட்டி ஃபத்ஹ மக்காவுக்கு பின்னால நபியுடைய கையில் ஆட்சி அதிகாரங்கள் இருந்தும் கூட கடைசி வரைக்கும் அவர்கள் உள்ள உறவை நபி அவர்கள் துண்டிக்கல்ல. நபியுடைய வஃபாத்துக்கு சில தினங்களுக்கு முன்னால கூட ஒரு யூதன் போய் தன்னுடைய கவசத்தை அடகு வைத்து கோதுமையை வாங்கினாங்க. எங்களுக்கு தெரியும், நபி அவர்களுக்கு கோதுமை கொடுக்கிறதுக்கு சஹாபாக்கள் யாரும் இருக்கலையா? நபி அவங்களுக்கு உயிரை கொடுப்பதற்கு தயார் சஹாபாக்கள். என்ன ஒரு ரெண்டு மூணு கிலோ கோதுமைய கொடுக்கவா மாட்டாங்க? ஏன் தன்னுடைய கவசத்தை நபி அவர்கள் ஒரு யூதன் அடகு வைத்து கோதுமையை பெற்றார்கள். கடைசி வரைக்கும் அந்த யூதர்களுடன் தன்னுடைய உறவை வளர்த்தார்கள். ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் முஸ்லிம் அல்லாத அப்துல்லாஹி இப்னு உரைக்கு சென்று சொல்லக்கூடிய முஸ்லிம் அல்லாத ஒரு நுண் முஸ்லிமை தன்னுடைய பயண வழிகாட்டியாக ஏன் எடுத்தார்கள்? நபியுடைய உயிருக்கு ஆபத்து, அந்த கட்டத்தில் கூட ஒரு நுண் முஸ்லிமை தன்னுடைய பயண வழிகாட்டியாக ஏன் எடுத்தார்கள்? இதுதான் நபி அவர்களுடைய ராஜதந்திரம். நபி அவர்கள் மற்றவர்களையும் அணைத்துக் கொண்டாங்க, மற்றவர்களையும் இணைத்துக் கொண்டாங்க, அவர்களுடனும் தன்னுடைய உறவை வளர்த்துக் கொண்டாங்க. ஆனா ஒரு வழி எத்தனாக மறக்கிறல்ல, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல, நம்முடைய ஷரியாவுல, நம்முடைய சுன்னத்துல நாங்க உறுதியாக இருக்கிறது. அவர்களோட இணையோனும், அவர்களோடு உறவை வளர்க்கணும் என்பதனால நம்முடைய ஷரியாத்தை நாங்க விடுதல்ல, நம்முடைய இஸ்லாமிய சுன்னாக்களை விடுதல்ல, நம்முடைய மார்க்கத்தில் உள்ள இஸ்லாமிய சின்னங்களை விடுதல்ல, அதுல நாங்க உறுதியாக இருக்கிறது. அதை விட ஆக முக்கியம், அதை விட ஆக முக்கியம், முதல்ல நாங்க அத்துணை பேர்களும் உண்டு படுறது. இன்றைக்கு ஷைத்தான் எங்களோட விளையாடி கொண்டிருக்கிறான். யாரும் தவறான நினைக்காதீங்க, எங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள், எங்களுக்குள்ளே பல பார்ட்டிகள், எங்களுக்குள்ளே பல இயக்கங்கள். இது அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். இந்த முஸ்லிம்கள் உண்டு சேர மாட்டாங்க, அதனால் இவர்களை வேண்டியது எங்களுக்கு செய்யலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், எங்களுக்குள்ள சின்ன சில்லற விடயங்களை வைத்து இன்றைக்கு நாங்கள் பூதாகரமாக ஆக்கி நாங்கள் பார்க்கலாம். எங்களோட நாட்டில் பல கிராமங்களில் சின்ன சில்லறை விடயங்களை வைத்து பிரிந்து கொண்டிருக்கிறோம். பெரிய விஷயத்துக்காக வேண்டி பிரிந்தாண்டா பரவாயில்லை, ஒரு ஊரில் பகிரங்கமா ஒரு ஆள் ஜினாவுல ஈடுபடுகின்றான். அவருடைய வீட்டுல ஜினா நடக்குது, அவருடைய வீட்டுல ஹராம் நடக்குது, அவர் மதுபானம் குடிக்கிறாரு, அவர் குடுவுக்கு அடிபணிந்திருக்கிறாரு, அல்லது அவர் பச்சை ஹராம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, இவருக்கு எதிராக செயல்படணும் என்று யாராவது ஒரு கூட்டம் முன்னுக்கு வந்தா பரவாயில்லை, ஆனால் அதற்காக வேண்டி வரல. சில சில்லறை விடயங்களை மட்டும் வச்சுக்கொண்டு அது மார்க்கத்துல சுண்ணத்தா அல்லது கூடுமா அல்லது கூடாதா, அதுல இஃப்திலாப், அதுல கருத்து வேறுபாடுகள், அதை மட்டும் பிடித்து கொண்டு நாங்க பிரிஞ்சு கொண்டிருக்கிறோம். இது ஷைத்தான் எங்களோட விளையாடி கொண்டிருக்கிறான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டிய மிக முக்கியமான கட்டம், நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை சீராக்கணும், நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை மாற்றணும். இங்கு ஷைத்தான் எங்களுடன் எவ்வாறு நடக்கிறான்டா, நான் என்ன பார்க்க எனக்கு நேரம் இல்லை, நான் என்ன திருத்த எனக்கு நேரம் இல்லை, எல்லோரும் ஒரே அடுத்தவர்களை பத்தி பேசுறது, அடுத்தவர்களுடைய கூட அவரை பாருங்க, இவரை பாருங்க, அவருடைய பேச்ச பாருங்க, அவருடைய நடைய பாருங்க, அவருடைய பிசினஸ், அவருடைய கொடுக்கல் வாங்கல், காலை முதல் மாலை வரைக்கும் அடுத்தவரை பத்தி பேசி பேசி அடுத்தவர் தவறுகளை பார்த்து பார்த்து நம்மை பற்றி நான் என்னை பார்க்க எனக்கு நேரம் இல்லை. நான் 50 தாண்டிட்டேன், நான் 60 தாண்டிட்டேன், நான் பேரன் பேத்திய கண்டுட்டேன், என்னுடைய முடி பழுத்திருச்சு, எனக்கு வயோதிபத்தை அடைந்துட்டேன், நான் என்ன மாற்றோனும், நான் என்ன திருத்தோனும், என்னுடைய மகள் தவறான வழியில, என்னுடைய மகன் தவறான வழியில, என்னுடைய வீட்டுக்குள்ள எத்தனையோ தவறுகள் நடக்குது, அது எல்லாத்தையும் நான் மூடி மறைச்சிட்டு இன்னைக்கு ஊரை பத்தி எனக்கு யோசனை, அடுத்த அந்த அந்த வீட்டை பத்தி எனக்கு யோசனை, அந்த அவரை பத்தி எனக்கு யோசனை, இந்த மாஸ்டரை பத்தி எனக்கு யோசனை, இந்த தலைவரை பத்தி எனக்கு யோசனை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது ஷைத்தான் எங்களோட விளையாடி கொண்டிருக்கிறான். நாங்க முதல்ல நான் என்ன திருத்தோனும், நான் என்னுடைய வீட்டை திருத்தோனும், நான் என்னுடைய மனைவியை திருத்தோனும், நான் என்னுடைய வயது வந்த மகள் என்னுடைய மகளை திருத்தோனும், எனக்கு கீழால் உள்ள என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களை திருத்தோனும். நான் 100 ஷரியாவுடைய அடிப்படையில, இஸ்லாமிய அடிப்படையில வாழ்ந்து அதற்கு பின்னால நான் ஒரு உதாரண புருஷனாக வாழணும். அதற்கு பின்னால தவறு செய்யறவர்களை பார்த்து, தம்பி நீங்க அப்படி செய்யாதீங்க, நண்பரே நீங்க அப்படி செய்யாதீங்கண்டா, மாஷால்லாஹ் அவரும் ஏற்றுக்கொள்வாரு, இவர் சொல்றது சரி, இவருடைய பேச்ச கேட்கணும் என்று அவருடைய கல்வன் அல்லாஹ் போடுவான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், முதலாவது நான் என்ன சீராக்கணும், நம்மை சீராக்கணும், நம்முடைய குடும்பத்தை சீராக்கணும், நமக்கு கீழுள்ளவர்களை சீராக்கி நாம் அத்துணை பேர்களும் முதலாவது உண்டுபடணும். நம்முடைய கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் தூக்கி ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு, நாங்கள் அத்துணை பேர்களும் இஸ்லாம் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் விட்டுக் கொடுக்கத்தான் ஓனும். இன்றைக்கு வந்திருக்கிற என்ன பிரச்சனைண்டா, ஒரு இயக்கம், ஒரு கொள்கையில் உள்ளவர், அவருக்காக வேண்டி நாங்கள் ஏன் பணியோனும், அவருக்காக வேண்டி நாங்கள் ஏன் விட்டுக் கொடுக்கணும். நான் மேல சொன்னதெல்லாம் நபி அவங்க காபிர்களுக்காக வேண்டி விட்டுக் கொடுக்கலையா, யூதனுக்காக வேண்டி விட்டுக் கொடுக்கலையா, முனாஃபிக்கின்களுடைய தலைவனுக்காக விட்டுக் கொடுக்கலையா? ஏன் எங்கட கலிமா சொன்ன எங்கட ஒரு முஸ்லிம் சகோதரர் அவர் ஒரு வேறு கொள்கையில் இருக்கிறாரு, அவருக்காக நான் விட்டு கொடுத்த என்ன? நபி அவர்கள் யகூதிக்காக விட்டு கொடுத்தாங்க, நபி அவர்கள் முனாஃபிக்கின்களுக்காக விட்டு கொடுத்தாங்க, நபி அவர்கள் கிறிஸ்தவர்களுக்காக விட்டு கொடுத்தாங்க. நான் விட்டுக் கொடுக்கிறேன், என்னுடைய ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒரு கலிமா சொன்ன மனிதன், நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்னுடைய சமூகம், என்னுடைய உம்மத், என்னுடைய உம்மத்துக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது, அதனால் நான் கொஞ்சம் பணிஞ்சு போற, நான் கொஞ்சம் விட்டுக் கொடுக்கிற, நான் பணிய பணிய அல்லாஹ் என்னை உயர்த்துவான். இது நபி அவர்களுடைய ஹதீஸ் என்ற அடிப்படையில இந்த ஷைத்தான் எங்களோட எப்படி விளையாடுறான், நீங்க பணிய தேவையில்லை, நீங்க ஏன் பணியணும், நீங்க ஏன் விட்டுக் கொடுக்கணும், நீங்க என்ன பாத்தில இருக்கிறீங்க, இந்த மாதிரி தான் ஷைத்தான் எங்களோட சொல்லிக் கொண்டிருக்கிறான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால சில்லறை விடயங்களை தூக்கி பிடித்து அதை பூதாகரமாக ஆக்கி அதன் மூலம் பிரச்சனைகளை பெருமைப்படுத்தாமல் அவைகளை கொஞ்சம் விட்டுக் கொடுத்து ஒரு பிளெக்சிபிள், எல்லோரோடும் இணைந்து எல்லோரோடும் சேர்ந்து நாங்கள் அத்துணை பேர்களும் ஒன்றாக சேர்ந்து மாற்று மதத்தவர்களுடன் நாங்கள் இணைந்தோம் என்றா, இன்ஷா அல்லாஹ் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்குவாங்க. முஸ்லிம்கள் நல்லவர்கள், இஸ்லாம் அவர்கள் சொன்னது மாதிரி அல்ல, மாற்று மதத்தவர்கள் கொடுத்த மாதிரி அவர்களுக்கு வந்த செய்தி மாதிரி அல்ல, முஸ்லிம்கள் நல்லவர்கள், இஸ்லாம் நல்ல மார்க்கம் என்று அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் நம்முடைய வணக்கம், நம்முடைய இபாதத், நம்முடைய சீக்கிர திலாவத் இதற்கு எவ்வளவு முக்கியத்துவங்களை கொடுக்கிறோமோ அதை விட கூடுதலாக நம்முடைய அஹ்லாக், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பேச்சுவார்த்தைகள், நம்முடைய அனைத்து நடவடிக்கைகளை இஸ்லாமிய முறைப்படி ஆக்கிக் கொள்வதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோமாக. அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மனித மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக இஸ்லாமியர்களாக வாழ நீ உதவி செய்வாயாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய சகல இன மக்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. விசேஷமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவையும் நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன், பிரஹ்மத்துக்கே யா அர்ஹமர் ராஹிமீன், வல்ஹம்து